பக்கத்துல ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கணும், ஐநூறு வருஷம் பேசுவாரு. மண்மான் உடைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவையற்று அப்படின்னா அவர் பாருங்க ரெண்டு பிறந்த அறிவோடு கூட அழகும் இருக்குமானால் அந்த அழகு பாராட்டக்கூடியது. அறிவு இன்றி வெறும் அழகு இருக்குமானால் மதுரை வீரசாமி கோயில நிறுத்திக்கலான். மதுரை வீரசாமி கோயில் எப்படி இருக்கு, குதிரை மேல இருக்கிற உருவம் எப்படி இருக்கு, ஜிம்னு இருக்கு. பார்த்தா உண்மையான ஆளுடைய மீச கூட சரியா இல்ல, பழைய மாப்போசி மீச ஜிம்ன்றது. கையில் இருக்கிற பார்த்தா வேல் பார்த்தா இது பார்த்தா கம்பீரமான தோற்றம் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா பேசுமா, பேசாது. அது போல நுண்மான் நுழைபுலம் இல்லான் எதிர்நலம் கூர்த்த அறிவும் சிறந்த அறிவில்லாதனுடைய வெறும் அழகு மண்மான் புனைப்பாவையத்தினர் பொம்மைதான் பொம்மை போடான். அதான் எது சிறந்தேன் பரிமையிலம் பார்த்தான் பரிமையிலம். அப்படியானா என்ன சார் அதை அவளை உதறிஞ்சிட்டீங்க அப்படின்னா, உருவின் மிக்கதோர் உடம்பது பெறுதலும் அரிதாதலின் அதுவும் ஒரு பயிரை எனினும் நுண்மா நுடைபலம் இல்வடி சிறக்கா அப்படின்னா. அவன் ஜாடிக்கு முடிதேனே நூலாசிரியனை தாங்கிதான் உரையாசிரியர் இருப்பானே தவிர இவனுக்கு ஒன்னும் தெரியாது முட்டாளும் சொல்ல மாட்டான். அவன் உரையாசிரியனும் அல்ல. அது யாரு, சிந்தாமணி வருது, சிந்தாமணியில இருக்குது. உருவின் மிக்கதோர் உடம்பது பெறுதலும் அரிது அழகுங்கிறது அது ஒரு தனிப்பா பர்சனாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கும். அது அது இருக்கத்தான் வேணும், அது ஒத்துக்கிறேன், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அந்த அழகு கூட அறிவோடு சேர்ந்தா நல்லது இல்லைன்னு வச்சு அப்படின்ட்டு பரிமையலகன். அதுதான் உரை, அதுக்காக நான் சொல்றேன் பரிமையலகன் பெரியப்பனா சித்தப்பனா பரிமையல உரை தான் உரை. அது மேல ஒண்ணு ஏதோ தலவாணி உரை, தலவாணி உரை வேணும் வச்சுப்படுத்துக்கலாம். அது கூட நல்லா மெத்து இருக்கணும், அழகா இருக்கணும், இதா இருக்கணும். தூமுகல துவைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது படுக்கிறத இருக்கிற ஈர மேன்மலம் தலைக்கு வந்துடும். எனவே இப்படியாக இந்த அழகோடு கூட நல்ல நுண்மான உடைபலம் இருந்தது. அதனால என்ன செய்தார், சரி என்னென்ன குணம் இருந்ததுனர், இத்தகு பண்பு சார்ந்த நீர்மையால் இசைமை எய்தி வித்தக நல்ல உள்ளம் உடைமை. உள்ளம் ரொம்ப தகமான தகம், பொன் மாதிரி தகம். அது மாதிரி மெய் வீறு உண்மையான பெருமிதம் தெய்வ பத்திமை பெருமானை வணங்காமல் எந்த வேலையும் தொடர்ந்தான். அது உலகுக்கெல்லாம் மகிழ்ச்சி செய் பண்பு தன்னுடைய மனதாலோ சொல்லாலோ செயலாலோ இந்த மூவை கருவிகளாலும் எல்லா உயிர்க்கும் இன்பம். எவ்வுயிரும் தன் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருக்கருணி செய்யாய் பராபரணி. தாய்மானார் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருக்கருணி செய்யாய் பராபரணி. எல்லா மனிதர்களும் அல்ல, எல்லா விலங்குகள் மட்டுமல்ல, எல்லா பறவைகள் மட்டுமல்ல, ஓரறிவு முதல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அத்தனை உயிரினங்களுக்கு வரி சேரும் 84,000 யோனி வேதமுடைய உயிரினத்தும் அந்த நல்ல எண்ணம் நல்ல சொற்கள் நல்ல இனிமையான செய்தி பேசிவாராம். அப்படிப்பட்ட அழகானது பண்பு சாந்தம் சாந்தம் பொறுமை பொறுமை அடாராடா அது மாதிரி இருக்க முடியாது சார். அழவாடை தாங்கு நிலம் போல் தன்னை இகழ்வார் பொருட்கள் தலைநரே. அது நிலம் கூட எப்பாவது தப்பித்தவர் பூகம வெடிக்க போகுது சார். இந்த தம்பி உக்ரகுமார பாண்டியன் அப்படி வெடிக்க மாட்டாரு, நம்ம நிலமாவது வெடிக்க போகுது இல்லையா. ஜப்பான்ல இப்ப பாவம் பொருத்தாங்க. எனவே சாந்தம் சித்தம் எவ்வுயிர்க்கும் அன்பு செய்கை நல் ஈகை கல்வி வெல்லுதற்கு அறியார் தம்மை வெல்லுதல் தேவராலும் சொல்லுதற்கு அறியதே எத்து சென்றிடு திரையும் கோடல் புல்லுதற்கு அறிய ஞாலம் ஆலை போல் புயத்தில் ஏந்தி மாலை போல் புயத்தில் ஏந்தி சொல்லுதற்கு அறிய சீர்த்தி உலகலாம் சுமப்ப வைத்தல். அப்படி உலகத்துல எத்தனை பண்புகள் உண்டு அத்தனையும் மண்டி கிடக்கும்படியான பண்பு இல்ல. அப்படிப்பட்ட பண்பெல்லாம் பார்த்தார் அப்பா, பார்த்தாங்க. தம்பி அருமையான அழகில் சிறந்தவன், ஆண்மையில் சிறந்தவன், பண்புநலங்களில் சிறந்தவன், தெய்வபக்தியில் சிறந்தவன், எவ்வுயிரும் தண்ணீர் போல் எண்ணி இறங்குகின்ற சிந்தனை உடையவன், நல்ல அரசு நடத்துகின்ற சீரன். அதனால் பார்த்தார் மெதுவா நம்முடைய அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்கலாம் என்று கருதி அமைச்சர் ஒரு நாள் கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டு சரியா அடுத்த எட்டு எட்டு எட்டாவது அடுத்த எட்டுதான் முதல் சனிக்கணியா ஒன்னு நாலு 95 அமைச்சர் கூட்டம் போட்டு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அதனால் அன்று முக்கியமான கூட்டம் பேர்கூட்டம் வேற யாரும் வரக்கூடாது, அமைச்சர்கள் மட்டுமே வருகிறேன். எல்லாம் ஆண்டு அமைச்சர்கள் ஒன்னு நாலு அமைச்சர் காலையில 9 மணினா அல்ல 8:50 வர்ற அமைச்சர்கள் அப்பொழுது பொறுப்புணர்ந்தவர்கள். அதனால பொறுப்பு 8:50 வந்து விடுவார்கள். அந்த அமைச்சியலை நாம் அடுத்த முறை எண்ணுவோம் என்று சொல்லி இப்படி உக்கரகுமார பாண்டியன் திருவதாரம் திருவதாரம்னா மேலிருந்து இறங்குதல் பேர், அவதாரம்னால மேலிருந்து இறங்குதல். எனவே ஏற்கனவே பெருமான் இருக்கிறான், முருகன் தோன்றிருக்கிறான், சூரபுரமன் அடித்தான், எல்லாம் சரி. ஆனாலும் இந்த திருவிளையாடல் என்பதனால மீண்டும் இந்த குழந்தையாக இங்கே தோன்றி இப்படிப்பட்ட பெயரோடு வாழுகிறார் என்ற ஒரு வரலாறு தான் இந்த சிந்தனை செய்வோம். இந்த ஒளி எங்கும் பெற வேண்டும் என்று தெரிஞ்சு திருவண்ணாமலை என்பர் தாம் கேட்பதோடு கூட இந்த ஒளியை எங்கும் பெருக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வழக்கு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உக்கரகுமாரன் வேல் உக்கரகுமாரனுக்கு வேல் வலை சென்று கொடுத்த படலம் என்ற தலைப்பில் நாம் என்ன இருக்கிறோம். அதுக்கு முன்னே வரவேற்பு சொன்ன போது நம்முடைய தமிழை பற்றி சொன்னார்கள். அது எப்படியோ நல்ல தமிழ் அந்த சமயம் இந்த ரெண்டும் தான் பின்னி பணிந்த ஒன்று. தமிழை விடுத்து சமயத்தையோ சமயத்தை விடுத்து தமிழையோ நாம் எண்ணி பார்க்க முடியாது. அதுதான் இயற்கை. எப்படியோ சிலர் திசை திரும்பி இதற்கு மாறாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன புண்ணியம் செய்கிறார்களோ தெரியவில்லை. அவர் விட்டுவிட்டு வருகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்கு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றே சொன்னார். தமிழ் செய்யுமாறு என்றே சொன்னார். திருமூல திருமந்திரம் தமிழ் மட்டுமல்ல ஆன்மீகத்தை மிக ஆழமாக வளர்க்கின்ற ஒரு பெரிய அற்புதமான நூல், யோக நூல். ஆனால் அதற்கு தமிழ் செய்யுமாறு என்று சொல்றதால் சொல்லி அந்த அருமையான திருநூலை நமக்கு செய்திருக்கிறார். அப்ப தமிழ் வேறு, அந்த யோக நிலை வேறு, பெருமானை அறிகின்ற அந்த பக்தி நிலை வேறு என்று இல்லாமல் தமிழ் செய்யுமாறு என்றார். அதே போல நத்தமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். தமிழ் பரப்பும்னா இப்ப மாதிரி கொடி கட்டிட்டு தமிழ் வாழ்க வாழ்க நாலு தரம் சொல்லிட்டு அவரை செய்யறதெல்லாம் வேற வேற மாதிரி இருப்பதல்ல. உண்மையிலேயே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புதல் என்றால் இன்னிசையால் தமிழ் பரப்பியது பெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை விடாமல் சொல்லணும். அது எதனுடைய பொருள் சேர்ப்புகளும் தமிழும் வேறல்ல என்பதைத்தான் இந்த தமிழ் செய்யுமாறு இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம். அதில்தான் நம்முடைய தவத்திரு சுவாமியவர்களும் பைந்தமிழ் என்று அந்த அந்த அருமையான தமிழோடு எய்வு ஊட்டி இந்த அறக்கட்டளை வைத்து இந்த அருமையான நிலைமை நமக்கு தந்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே தமிழோடு சிறந்து பல மதுரையில் வளர்ந்த குடி சப்பானி கொட்டியவர்கள் என்று குரல்சாமன் சொல்லுவார். அம்மாவுக்கு கிபி கிமு உண்டான்னு கேட்டார், டேட் ஆஃப் பர்த் கேட்டான் ஒருத்தன், மீனாட்சி அம்மனுக்கு டேட் ஆஃப் பர்த் என்னன்னு. உடனே எங்க குரல்சாமன் சொன்னார், தமிழுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்? அராராடா தமிழுக்கு டேட் ஆஃப் பர்த் சுவாமி, ஆதி மந்தம் இல்லாதனர். அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் போகும். ரொம்ப அருமையாக தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே என்று தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி என்றெல்லாம் எண்ணித்து வைத்த அருமையை நினைவு கூர்ந்தாலும் நானும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சொன்னேன். உக்கரகுமார பாண்டியனுக்கு வேல் வளை சென்று கொடுத்த படலம். இந்த உக்கரகுமார பாண்டியன் என்றும் அந்த பெயர் உண்டு, உக்கர பாண்டியன் என்றும் பெயர் உண்டு. தலைப்பிலேயே அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. உக்கரகுமாரன் என்று சொன்ன என்ன பொருள் கேட்டா, உக்ரம் என்றால் கோபம். அந்த கோபம் என்ன சினத்துக்கு அதிகமான ஆட்படுதல் யார் என்று கேட்டால் அழித்தற் கடவுளாகிய நம்முடைய சிவபெருமான் தான். உக்ரமானவன் என்று சொன்ன என்ன பொருள் கேட்டா அழித்தற் கடவுள் என்று சொல்றோம். ஆனா அழித்தல்னு சொன்ன ஏதோ நம்ம உலகத்தில் இருக்கிற பொருள்களை அழிப்பதல்ல, உயிர் தம்முடைய அந்த வெளி நீக்கத்திற்காக காத்தும் படைத்தும் கறந்தும் அப்படி விளையாடுகின்ற அமைப்பிலே அடித்தலும் உண்டு. அப்படித்தானே தவிர வினை நீக்கத்திற்காக தவிர அடித்தல் என்றால் நாம் ஏதோ ஒன்றை செய்து ஒன்றை அடிப்பது என்பது போல அல்ல. அந்த அடித்தல் தொழில் அவன் மேற்கொண்டிருப்பதனால் அவனுக்கு உக்கரன் சினத்தை உடையவன் என்ற பெயர். அந்த சினமுடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய குமாரன் முருகப்பெருமான். அப்படிப்பட்டவருக்கு வேல் வலை செண்டி வெற்றி எல்லாம் வழங்கினார். எப்படி எதற்காக என்பதெல்லாம் நாம் இன்னும் பார்க்க போறோம். அப்படி இல்லாமல் உக்கரபாண்டியன் என்று சொல்லிவிட்டால் இந்த உக்கரபாண்டியன் என்றால் அது வந்து இங்க முருகப்பெருமானுக்கே அந்த உக்கரபாண்டியன் வந்தது. எப்படி அப்பாவோ அதே மாதிரி பிள்ளை. அதனாலதான் இப்ப சொல்கின்ற பொழுது கூட மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று
என்கிறது. அப்புறம் குண்டுடைய வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று என்கிறது. இப்ப குண்டுடைய வேல் வாங்கி நின்ற முகமும் மாறுபட்டு சூரனை வதைத்த முகம் பார்க்கும்போது அவர் ரொம்ப பெரிய கோபக்காரர்தான் அப்படி இருக்கு. ஆனால் அவர் செய்த கோபமும் நல்ல உயிர்கள் வாழவும் நல்லது அல்லாத உயிர்கள் தாழவும் ஆதினாலே அதுவும் அவனுக்கு கருணைதான் என்று நினைக்க வேண்டும். அந்த வகையில பார்த்தா உக்ரம் என்பது பெருமானுக்கு இந்த குழந்தைக்கு ஏற்றி சொல்லப்படுகிறோம். எனவே உக்ர குமாரன் என்று சொன்னால் சிவபெருமான் உக்ரன் அவனுடைய பையன் என்று சொல்லலாம். இங்க உக்ர பாண்டியன் என்று சொல்லிவிட்டால் இந்த சிலத்தை பிள்ளைக்கும் ஏற்றி அவனும் அந்த மாதிரி பயவரை அழித்ததில் உயிர்களுக்கு நன்மை செய்வதில் தலையாய கடமை உடையவன் தந்தை போல் அமைப்புடையவர் என்பதை தெரிவிப்பதற்காக அப்படி அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கலாம். இனி நாம் உள்ளே செல்லலாம். வழக்கம் போல ஒன்று சொல்லுவார், இதுவரை நாம் சிந்தித்தது என்ன, இனி சிந்திக்க போவது என்ன என்பது சொன்னார். ஏனென்றா ஒரு மாதம் கழித்து சிந்திப்பதனால அப்படி நினைக்கிறார். உருக்கும் திரல் உத்திர குமரன் உதயம் இதுவாள். உருக்கும் திரல் மிக பெரும் வலிமையுடைய இருக்கும்படியான உக்ரகுமாரன் அவதரித்தது இதுவரை பார்த்தோம் என்றார். அப்ப போன படலம் உக்ரகுமாரன் அவதார படலம் என்று பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சி இனி நாம் நிறைய போகிற நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால், மதியும் நதி பெருக்கும் கரந்த சடை கற்றை பெருந்தேர் செடியர் திரான் அவர்க்கு பெருக்கும் செல்வ மனமுடித்து செவ்வேல் வளை செண்டு அழித்து உள்ளம் தருக்கு முடிதந்து அரசு உரிமை தந்த செயலும் சாற்றுவாம். இப்பொழுது சொல்ல போவது என்ன என்று கேட்டால், இவருக்கு நிகழ்த்தப் போவது அதை அப்படியே சுருக்கமாக சொன்னார். செருக்கும் செல்வ மனமுடித்து, செருக்கும் செல்வ மனமுடித்தனர். பெருமானுக்கு திருமணம் செய்வதையும் இங்கு சொல்லப் போகிறார். உக்ரகுமாரனுக்கு வேல் வளை சென்று கொடுத்தது மட்டுமல்ல, உக்ரகுமாரனுக்கு இப்பொழுது திருமணமும் ஆக இருக்கிறது. எனவே ஒரு திருமண படலமும் படிக்கப்படும். அப்பாவுக்கு திருமண படலம் படித்தோம் ரொம்ப நீளமா, அது போல பிள்ளைக்கும் திருமணம் நடக்கிறது. ஆனாலும் அந்த திருமணம் என்று சொல்லாமல் அது ஒரு ஒரு பகுதியாக வைத்து வேல் வளை சென்று ஆகிய மூன்றை கொடுத்ததை தலைமையாக வைத்து இந்த படல பெயர் அப்படி இருந்தாலும் கூட பெருமானுக்கு திருமணம் நடுவதையும் சொல்ல போகிறார்.
இது மாதிரி வந்து ரொம்ப அந்த செருக்கும் செல்வம் என்று சொல்லும் போது இல்வாழ்க்கை இருக்கிறது, அது தானும் தகுதியாக இருந்து தக்க மனைவியும் பெற்று அந்த இல்லம் நடக்கும் என்று சொன்னால் பெருமிதத்தோடு இருக்கிற ஒன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொன்னார்களே. அந்த அறம் என்ற வகையில் ரெண்டில் ஒன்று கொண்டு இணையானது மிக அருமையான அறம், ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் என்று. அதனால்தான் திருவள்ளுவர் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொன்னார். அப்படி அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதனால் அப்ப துறவு அல்லவா என்று கேட்டால், துறவு என்ன அதை விட இருக்கிறது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுடன் என்று சொன்னார். ஆகவே அருளுடைமையாக இருக்கிற அந்த துறவரம் இருக்கிறதே அதுதான் மிக பெரும் செல்வம் என்று அங்கே சொன்னார். ஆகவேதான் இந்த இரண்டு அறங்களும் அந்தந்த நிலையில் இயல்பாக இருக்குமானால் இந்த இரண்டை விட மிக பெரிதுமில்லை, மிகச் சிறப்பானது. அதனால் செருக்கும் செல்வம் மனமுடித்து என்று சொன்னார். வேறொரு சொல்லால் சொன்னால் மங்களம் என்ப மணிமாட்சி என்றாரே, இந்த மணிமாட்சி மங்களம் தருவது. ஒருவருடைய வாழ்நாள்ல மிகச் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பையும் நல்ல ஒழுகலாற்றையும் தந்து அவனை வாழ்விப்பது மணிமாட்சி, மங்களம் என்ற மணிமாட்சி என்று சொன்னாரே. அதைத்தான் வேறொரு சொல்லால் சொன்னால் செருக்கும் செல்வம் மனமுடித்து என்றெல்லாம் சொன்னார். ஆ, திருமணம் எழுவதை சொல்லப் போகிறோம். அப்படி திருமணமான பிறகு அவருக்கு வேல் வளை செண்டு ஆகிய மூன்று பொருள்களை கொடுப்பதை காணப்போகிறோம். அதற்கு பிறகு தம்முடைய அரசாட்சியை அந்த பையனுக்கு கொடுத்து தாம் விலகுகிறார் பெருமான். எனவே அரசியல் செல்வத்தையும் கொடுக்கிறார். எனவே இல்லற செல்வம், அவன் தான் வாழ்வதற்காக இருக்கிற வேல் வளை செண்டு ஆகியவற்றை கொடுத்து அதோடு இந்த இளவரசு பட்டத்தையும் கட்டி நிகழ்வத்தை இப்பொழுது சொல்லப் போகிறோம் என்று அருமையாக சொன்னார். இப்ப இது அரசு தந்ததை பற்றியும் பின்னே இருக்கிறது, திருமணமானதை பற்றியும் இருக்கிறது. அப்படியானா இங்க என்ன பண்ணு கேட்டா, மூன்று செய்தி, ஒன்று திருமணம், இன்னொன்று கருவிகள் கொடுத்தன, மூன்றாவது அரசியலை தருவது. இதுல முன்னும் கடைசியும் விட்டுவிட்டு நடுவனது மட்டும் சொன்னார், வேல் வளை சென்று கொடுத்த படலம் என்று. ஏன் சொல்லணும் கேட்கிறான் ஒரு பையன், ஐயா இந்த படலத்துல திருமணமாவதை பற்றியும் பேச போயிடுகிறது, இந்த வேல் வளை சென்று கொடுத்ததை பற்றியும் பேச போயிருகள், மூன்றாவதாக தன்னுடைய அரசாட்சியை கொடுக்கிற இளவரசு பட்டம் கட்டுகிறார், எனவே அதையும் சொல்ல போயிருது. அப்படி முப்பொருள் உண்மை சொல்லுகின்ற பொழுது நடுவனதாக இருக்கிற வேல் வலை சென்று கொடுத்ததை மட்டும் ஏன் கூறினீர்கள், தலைமையாக கூறினீர்கள் என்று கேட்டால், இந்த இல்லறமும் பின்னே வருகிற அந்த அரசியல் செல்வம் கொடுப்பதும் எல்லாம் எதற்குன்னு கேட்டா, இடையில் இருக்கிற அந்த மூன்று விளையாடல்களை சொல்லத்தான், மூன்று விளையாடல்களை சொல்லத்தான். அப்போ வேல் கொடுத்தது எது, அது பற்றிய ஒரு தனி விளையாடல், கடல் சுவர வேல் விட்ட படலம் என்று வரக்கூடிய. இனி வலை கொடுத்தது எதற்கு என்று கேட்டால், இந்திரன் முடிமேல் வலையறிந்த படலம் என்பதற்காக. இனி சென்று கொடுத்தது எதற்கு என்று சொன்னால், மேருவை செண்டாலடித்த படலம் என்பதற்காக. ஆகவே அவருக்கு மனம் நடந்ததும் இளவரசு கொடுத்ததும் என்றாலும் கூட, இந்த இரண்டும் தந்ததெல்லாம் இந்த மூன்று திருவிளையாடலை நிகழ்த்துவதற்காக என்பதை அறிவதற்காகத்தான் அருமையான தலைப்பு கொடுக்கின்ற பொழுது, மூன்று பொருண்மை இருந்தாலும் நடுவனதாகிய வேல் வலை சென்று கொடுத்த படலம் என்று சொன்னார். ஏன்னா விளையாட்டு திருவிளையாடலு தான் சொல்லணும், அவங்க கல்யாணம் பண்ணது அல்லது ஆட்சாட்சி கொடுக்கலாம் சொந்த விஷயம். இதனால் உயிருள் என்ன பெற்றன என்று கேட்டால், செருக்குடைய இந்திரன் தாக்கப்படுகிறான், செருக்குடைய மேருமலை தாக்கப்படுகிறது, செருக்குடைய கடல் வேளால் அடிக்கப்படுகிறது. எனவே இந்த நாட்டில் மக்களுக்கு ஊறுபாடு அல்லது ஊறுபாடு தருகின்ற குணங்களில் ஒன்றாக இருக்கிற கர்வம் அழியணும், அதற்கு தரப்பட்ட மூன்று கருவிகள். எனவேதான் அதை மையமாக வைத்து தலைப்பு வைத்து ஏனைய இரண்டையும் அதனோடு அடக்குமாறு செய்தார் என்பதை பார்க்கலாம். தலைப்பு கூட அப்படி அருமையான அமைப்பு என்ன, அதான் அடிக்கடி நினைப்பது கூட உண்டு. திருமுறைகளில் தலைப்பு கொடுக்கிறதே, தலைப்பு கூட பல்வேறு வகையில என்ன வேண்டும் என்று. திருவாசம் வச்சுட்டு சொன்னா திருவாசம் மட்டும் எங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் அது ஏன் அப்படி செய்யப்படுகிறது என்று கேட்டால், சிவபுராணம் இருக்குது, கீர்த்திருவுகள், போற்றித்திருவுகள், திருவண்ட பகுதி இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒரு விதமான கருத்தினால் வந்தது. திருவண்ட பகுதினு ஏன் தலைப்பு வைத்தார்கள், போற்றி திருவுகள் அப்படி சொல்ல போல போற்றி போற்றின்னு சொல்வதனால போற்றி திருவுகள் சொல்லலாமா, சொல்லப்படாது. ஏன் ஈசரடி போட்டு எந்த அடி போட்டு தேசடி போட்டுன்னு இருக்குது, அதுவும் போட்டி வருது, போட்டி திருவள்ளு சொல்லலாமே. நீங்கள போனா எல்லாமே போட்டி தான், பெருமானி போட்டுவது தானே போட்டி. அதனால அப்படியானா அதுக்கு மட்டும் போட்டி திருவள்ளு ஏன் பெரு வந்தது, அண்டப்பகுதி எப்படி வந்தது, முதல் குறிப்பு, முதல் காரணம், முதல் குறிப்பு காரணம் என்று சொல்லுங்க. இப்போ அந்த திருவாசக தலைப்புகள் என்றே கூட ஒரு தனியான ஒரு பட்ட வகுப்பு மாணவன் மேல்வகுப்பு ஒருவன் டாக்டரேட் எடுக்கலாம், திருவாசக தலைப்புகள் என்று. திருச்சதகம் என்று என் பேர் வந்தது, பாடல் எண்ணிக்கையை வைத்து, திருவம்பாவை பாடல் பொறுமையை வைத்து, திருக்கடுக்குன்றம் ஊரை வைத்து, திருக்கடுக்குன்ற பதியம், திருவேசரவு போச்சு என்ன பொருள், அதந்துவே எந்தருளாயே, அச்சோப்பதியம், இதெல்லாம் பாட்டு நிறைவினாலே வருவென்ற சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளிலே திருவாசக தலைப்புகள் என்று கூட எண்ணி மிகழலாம். அப்படி அதுபோல திருவிளையாடல் புராண தலைப்புகள் என்று வருது என்ற பொழுது கூட, இப்படி ஏன் மூன்று பொருள் சொல்லவும் கூட இதற்கு வேல்வழி சென்று கொடுத்த படலம் என்றே கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், பெருமானுடைய பெருமான் கொள்ளுகின்ற செயல்களும் பெருமான் செய்கின்ற அமைப்புகள் எல்லாம் உயிரல் பொருட்டே என்பதை நாம் நினைவு கொள்ளவும், அதன்படி உயிரல் பொருட்டு செய்ததில் இந்த மூன்று மூன்று படலங்களாக பின்னே விரிவாக சொல்லப்படும் இருப்பதால் இவ்வாறு ஆசிரியர் கூறினார் என்று ஒரு முடிவு பண்ணுங்க. இல்லையானால் இப்படி எழுதவில்லைன்னு சொன்ன என்னமோ சார், தலைப்பு வந்து குன்றக்கூறலா இருக்குதுன்னு சொல்லுவான் மக்கு அல்லவா, அதற்காகத்தான் இப்படி சொல்ல இத்தனையும் வேண்டும் வெக்கியலோடு எம்பாவாய் என்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும். சரி, இனி நாம் உள்ளே போறோம். ரொம்ப அருமையாக இருக்கிற ஒன்று, வையை கிழவன், இந்த வையை கிழவன்னா நம்மால மேல போக முடியல, வையை கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலா இன்று நல்குவை நல்காயீர் கூடலார் கோவடு நீயும் படுதியே ஊரறிய கவை ஒருங்கு, ஒரு படம் அகப்பொருள் பாட்டு தொல்லாப்பி உதாரணத்துல வந்திருக்குது. வையை கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலா என்று நல்குதியில் தோழிட்டு சொல்றான், இல்லடி வையைக்கிழவன் பாண்டியன் இருக்கிறானே அவன் அது மார்பில் இருக்கிற மாலையை நீ கொண்டான் தரணும், அது எனக்கு தெரியாதுப்பா, நீ எப்படி கொண்டு விடியோ கொண்டு தரணும், அப்படி இன்றைக்கு நீ அந்த மாலையை வாங்கி தராவிட்டால் நான் அவனை பத்தி சிலதெல்லாம் எழுத போறேன் தார் சட்டி வச்சு அங்கங்க, அதோட ஒன்னையும் சேர்த்துக்க வேண்டாம். வையை கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலாய் இன்று நல்குவை நல்காயில் கூடலார் கோவோடு நீயும் படுதியர், நான் யார திட்ட போறேன், கூடலார் அந்த பாண்டியனை திட்ட போறேன், அதோடு கூட நின்னையும் ஒருங்கு திட்டுவேன் பாத்துக்கணும், அதனால மாலையோட வந்து சேரணும் போ என்றார். பையை கிழவன் என்று சொல்லுமா. எனவே பையை அந்த பாண்டியனை சொல்கின்ற பொழுது அந்த சொல்லாட்சி இருக்கிறது, அது அருமையான சொல்லாட்சி. பையை கிழவன் பாண்டியன் எத்தனையோ இருக்கிறோம், மதுரை மதுரை மதுராபதி, மதுரை தலைவன் என்றெல்லாம், கூடல் கிழவன் என்றெல்லாம் சொல்லலாம். அதுல வையை கிழவன் என்று சொல்வதும் ஒரு அருமையான பழந்தொடர் நினைவு கூறுவதாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். வையை கிழவன் தன் அருமை குமரன் தனக்கு மனம் புணர்ச்சி செய்ய கருதும் திறன் நோக்கி அறிஞரொடும் திரண்டு அமைச்சர் மையற்று அழியா நிலத்திருவும் மரவும் குடியும் புகழ்மையும் தம் ஐயர் இசைய தக்க குலத்து அரசரியாரன் அழைக்கின்றார்.
இப்ப ஒரு வீட்டில் இருக்கிற திருமணம்னா என்ன பண்ணுவான்னு கேட்டா, சுற்றத்தாரில் அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் பலர் கூடி, என்ன தம்பிக்கு வயசாயிட்டது, நீங்களும் பேசாம இருக்கீங்கன்னு சொல்ல, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்படியாவது வைகாசியில் முடிச்சிடணும்னு சொல்ல, அப்படி பெரியவங்க எல்லாம் பத்து பேர் கூடி அவங்க முடிவெடுத்து, அப்படி ஒரு முடிவெடுத்த கல்யாணம் தான் பழைய கல்யாணம்னு பேர், பழைய கல்யாணத்து. அதனால பெரியவங்க இருந்து முடிவெடுத்து அது செய்வார்கள். ஆனா இங்க அரசனாக இருப்பதனால என்ன செய்தார்னு கேட்டா, அந்த முதியவர்கள் கூட அதோடு இல்லாமல் அமைச்சர்கள் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து, என்ன தம்பி வயது வந்துட்டதே அவர் பையனுக்கு திருமணம் செய்ய வேண்டாமா என்று பார்த்தார். ஆமா செய்யும் தான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன செய்யறது என்ன, அப்படின்னா நம்ம தம்பிக்கு ஏற்ற பொண்ணு வேணும் அப்படின்னு, தம்பிக்கு ஏற்ற பெண் வேணும்னு சொன்ன மரபு பார்க்கணும், நேர்களை தொல்காப்பித்தர் கிடைக்கிறோம்னு போகணும் சரிங்களா. சிறப்பு குடிமை ஆண்மை ஆண்டு உரு நிறுத்த காம வாயில் நிறை அருள் உணர்வு திரு என முறையுற கலந்த ஒப்பினது வகை என்றார் தொல்காப்பியர். பத்து பொருத்தம் பார்க்கணும்டா அப்படின்னு, அந்த பத்து பொருத்தமும் சேர்ந்திருந்தாதான் நம்ம தம்பிக்கு பெண் பார்க்கணும். அப்ப குடிப்பிறப்பு, அதற்கேற்ற ஒழுக்கம், அதற்கேற்ற ஆண்மை, அதற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற உரு தோற்றப்பொழிவு, பர்சனாலிட்டிங்கிறது தோற்றப்பொழிவு. இல்லைன்னு சொன்ன கணவனும் மனைவியும் ஒத்துக்குவாங்க, சம்பந்தி சம்பந்தியும் ஒத்துக்குவாங்க, வந்து சாப்பிட்டு போது பாருங்க முதல் நாள் அது வந்து கிளிய வளர்த்து பூனகையில கொடுத்துட்டு அப்படின்ட்டு போடும். பாவம் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இது ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போறாலும் விமர்சனம் பண்ணி போடுது, அல்லது போயும் போயும் இல்லை உனக்கு பொண்ணு பார்த்தாங்களாடா ராஜா மாதிரி மூக்கு முடியே இருக்கிற, அது முடியும் அப்படியே அரைக்க அப்படிக்கா அப்படியே எல்லாம் பண்ணிச்சு என்று சொல்லுவோம். ஆனா இந்த ஊருக்காக மட்டுமல்ல, பின்னாலும் வாழ்வதற்காக ஒரு தோற்றப்பொழி வேணும், எத்தனையோ உப்பைகள் அதுவும் உண்டு என்று சொல்லுவோம். ரொம்ப அருமை. இதெல்லாம் நம்ம முன்னையும் பின்ன பார்த்துருக்கோம் திருமணப்பட்டதுனால, இப்பொழுது அதை குறிப்பிட்டும் காட்டி இந்த பத்து விதமான உப்மைகளையும் நம்ம அந்த பையனுக்கு இருக்குவதும் பார்த்தாங்க. பார்த்தா அந்த அப்படியே பார்த்தா யோசிச்சாங்க, பெரியவங்களுக்கு தெரியும் அப்போ பொழுது அப்படியே திருமணம் போனா மற்றவர்கெல்லாம் தெரியும், எல்லா அவர்களும் தெரியும் இந்த 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 குடும்பத்துக்கு ஏற்ப எந்த எங்க இருக்கு பெண்ணுன்னு தெரியும். அப்போ ஒரு அறிஞரும் அமைச்சரும் சொன்னார்கள், ஏன் நம்ம சோழ பெருமான் இருக்கிறான் சோமசேகரன் பாண்டுகிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, பாப்பா அப்படியே திருமகள் கட்டா போங்க அப்படியே இருக்கு, போதிலார் திருவினால் புகழுடைய வடிவு என்றும் தீதிலா வரமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுதேத்த வைங்கிய பெருங்குணத்து காதலால் புகழ் மண்ணும் காந்திமதி என்பால் மண்ணும். ஆமா நீங்க நீங்க காதலால் புகழ் பண்ணு கண்ணகி என்பால் மண்ணும்னு நினைச்சிட்டு பாக்கலாம், அது ஆனா காணா காணா இயல்பா மோனையாவே இருக்குது. அதனால காதலால் புகழ் மண்ணும் கண்ணகி என்பால் மண்ணும் என்று அங்க இருக்கிறது, காதலால் புகழ் மண்ணும் காந்திமதி என்பால் மண்ணும் அப்படின்னு. அப்படி ரொம்ப அருமையான பெண்ணாச்சு அந்த பெண்ணு, நம்ம தம்பி கொடுத்தா பொருத்தமா இருக்கும், சரியான பொருத்தமா இருக்கும். அப்பெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கல்யாணம்னா ஓரளவு சொன்னா ஒன்னு விரைவில் முடியும், அதுக்காக ஒன்றும் பெரிய கடினம் இல்லை. ஏன்னா இவங்க இவங்க பாண்டிய மரபு, பாண்டியனுடைய பிள்ளை, அது சோழருடைய பெண்ணு. எனவே அரசியல் பிறப்பு குடிமை ஆண்டு இந்த பொண்ணை விட பையனை விட பொண்ணு நாலு வயசு கம்மி, இப்படி எல்லாம் இருப்பதனால சரியான பொருத்தம் இல்லை. சரி அப்படின்னா முடிச்சிருங்களேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் அதிகமான சிரமம் இல்லை. உடனே பார்த்தார்கள், சரி தக்க பையன் தக்க பெண் என்று கருதி என்ன செய்தாரலாம். உடனே தீந்தன் புனல் சூழ் வடபுலத்து மனவூர் என்னும் திருநகர்க்கு வேந்தன் பருதி திருமரவின் விளங்கும் சோமசகசேகரன். அதனால அந்த ஊர் கூட என்ன ஊர்னாரு, இந்த சோழ நாட்டில் மனவூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல அந்த பெண் இருந்ததுன்னு சொல்லி. இந்த மன ஊர்னு சொன்ன பக்கத்துல சேக்கலார் உலக சேக்கலார் மன்ற தலைவர் இருக்கிறாங்க, ஞாபகம் வராம இருக்குமா? மனம் வந்த புத்தூர் ஆமால். சுந்தரருக்கு
அந்த சடங்கவியாருடைய மகள் தோன்றிய ஊர் இருக்குதே புத்தூர்னு பேர். ஆனா சுந்தரருக்கு அந்த பெண் கொடுக்க நேர்ந்தவியினால் அந்த ஊருக்கே என்ன பேருனாரு, மனம் வந்த புத்தூர் ஆமாம். கூட மனம் வந்த மனம் நிகழ்ந்தேன்னு இல்லை, ஏன்னா நிகழப்போவதில்லை. ஆமா நிகழ்ந்ததா இல்லையே?
மனம் தவிர்த்த புத்தூர்,
அதான் மனம் தவிர்த்த புத்தூர் சொல்லா. மனம் வந்த புத்தூர், மனம் வந்தது. இதெல்லாம் கூட நம்ம சொல்லுவாங்க, மாநகருக்கு ஈந்தார் மனம் என்று சிறப்பு யாத்திர வர்றதுக்கு எல்லாரும் அது அரை அரை இது போட்டாங்களாம். ஏ இந்த ஊர்ல கோவலன் கண்ணிக்கு திருமணம் வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனம் அறிவித்தார்தாம். அந்த மனம் அறிவித்தது என்னன்னு கேட்டா, மாநகருக்கு ஈந்தார் மனம், அந்த நகரத்துக்கு அந்த மனம் ஈந்தாதே தவிர இவரது பேருக்கு மனம் ஈந்ததில்லை. இது ரெண்டுதான் கருத்தில போயிட்டு, மாநகருக்கு நகர் அந்த மனத்தை பெற்றது, ஆனால் பெற வேண்டிய மனமக்கள் தரவில்லை. மாநகருக்கு ஈந்தார் மனம், அது மாதிரி இங்க மனம் வந்த புத்தூர் ஆமான் என்றுதான் அருமை, ரொம்ப அருமை. எனவே அந்த குறிப்பு நினைவு வராமல் இருக்க முடியாது. எனவே இங்கே அதே மாதிரி மனம் ஊர் என்ற ஊர் இருக்கு. அவ்வளவுதான், உடனே பார்த்தார்கள். இப்ப இந்த பொண்ணுக்கு இதை பார்க்க நிச்சயம் பார்க்கலாம். பெருமான் பார்த்தார், பெருமான் அல்லவா இங்க பாண்டிய நாட்டு தலைமையாக இருப்பது, சுதந்திர பெருமான் அல்லவா. இவர் என்ன போய் பெண்ணு கேட்பாரா, நேர கனவுல சோமந்தாந்த சோமசேகரனுடைய கனவுல தோண்டி, எப்பா உன் பெண்ணு ரொம்ப எல்லா வகையிலையும் பொருத்தம், பாண்டி மன்னன் மகள் உக்ரன் இருக்கான் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. எப்போ ராத்திரி 12 மணி? கனவிலும் தேவர்க்கு அறிவோய் போட்டு, நனவிலும் நாயேற்கு அருளினை போட்டு அப்படின்னு திருவாசகத்துல. தேவர்கள் வந்து கனவுல கூட காண முடியாது எங்கள் பெருமானை, ஆனால் எனக்காக திருப்பெருந்துறையில நனவிலும் நாயேற்கு அருளினை போட்டு. கனவுல கூட காண முடியாத பரம்பொருள் நனவிலும் எனக்கு அருளினாய் என்றெல்லாம் நினைந்து அப்படியே பாராட்டு. அது மாதிரி இங்க கனவில் போய் தந்தாராம், சொல்லி இந்த மாதிரி உன்னுடைய பெண்ணை பாண்டியனுக்கு சொல்லு. இது மாதிரி கனவுல வந்து பெருமான் சொல்லுவாரான்னா அவன் சும்மா இருப்பானா? அந்த இதெல்லாம் பார்க்கல, மதிப்பு இடிப்பெல்லாம் பார்க்கல. உடனே பொண்ணை பார்த்தா மறுநாள் காலையில சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெட்டியில் பொட்டு வைத்தான், அதெல்லாம் முடிச்சுக்கிட்டான். முடிச்சுக்கிட்டு பொண்ணோட சரி எல்லாம் பழம் பேத்திர பாக்க எல்லாம் முழுதும் வாங்கிக்கொண்டான். வாங்கிக்கொண்டா தானே பறுத்து வந்துட்டான் பொண்ணை கொடுத்து. ஏன்னா எப்படிப்பட்ட சம்பந்தம் இது? மிக உயர்ந்த சம்பந்தம் அல்ல. சம்பந்த பெயர் தரித்தமையாலயமே சம்பந்தம் செய்ய தகுந்த நினைச்சு சுவாமி. தன்னுடைய குருநாதன் மாசிலாமணி ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள், பெருமானி என் குருமூர்த்தி ஆகிய உங்களுக்கு ஞான சம்பந்தம்னு பேரு, அந்த சம்பந்தம்னு பெயர் தரித்தமையினால் அடியேனே சம்பந்தம் செய்யணுமே அப்படின்னு. சம்பந்த பெயர் தரித்தமையால் எமை சம்பந்தம் செய்யத்தகும் நினைக்கே குருநாதா எனக்கு நீ ஆட்கொள்ள வேண்டும் சொல்லுவேன் விளையாட்டு. அது மாதிரிங்க சம்பந்தி யாராகிறான்னு கேட்டா பெருமானியே ஆகின்ற பொழுது அவன் பார்த்தா மறுநாள் காலையிலேயே பரப்பிட்டு எல்லாம் பெண்கள்லாம் தன்னுடைய மனைவி மதை மகள் எல்லாரோட எல்லாரையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு அவன் வருவான். வருகின்ற பொழுது இங்க பாண்டி நாட்டில இருந்து என்ன பண்றாங்க, என்னதான் மரியாதை ஒண்ணு இருக்குல்லவா, தன்னை என்ன மருமகளா வர போயிடாளே, அதனால இங்கிருந்து சிலர் போய் திருமணத்துக்குன்னு வேண்டிய ஏற்பாட்டுக்காக போறாங்களாம். நடுவில் சந்திச்சுக்கிட்டாங்க, ஆஹா வாங்க 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 அப்படி. இங்க நம்ம பொண்ணு அங்கதான் வருது, மதுரைக்கு தான் வருது, பெருமாள் ராத்திரி கனவுல சொன்னார் அப்படியா அப்படி, நாங்க அதுக்கு தான் வந்த அப்படின்னாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து வாங்கணும், அது ஒரு மரியாதை, ஒரு மரியாதை. அது பார்த்தா தெரியும் சில அந்த மரியாதைகள் இருக்குதே, அது வந்து நம்ம இல்ல இங்க கிடையாது, இங்க எல்லாம் எளிமையா போயிட்டாங்க. திருமணங்கள்ல அந்த மரியாதைங்கிறது சரியான மரியாதையா இருக்குங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க இல்லறத்தை விட நான் 1000 மடங்கு பல படி இருக்கு பார்த்து தெரியும். அது யாராவது ஒரு பிரமுகரை அழைத்து அவங்களுக்கு எதேனும் மாலை செய்யணும்னு சொன்னா இவங்களும் போயிட மாட்டாங்க, போவாங்களா போய் போய் பொன்னால் போடுறது அவ்வளவு சரியா சரியில்லை, வந்தால் வர ஆள் தானே ரொம்ப பெருசான தீர்த்தம் என்ன பண்றது அப்படி இருக்கும். அப்படி 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 அதாவது அப்படி வந்து இவங்க அப்படியே பூஜை அறையிலிருந்து இப்படி இப்படி வெளியில வர மாதிரி வந்து அவரும் அவங்க அழைச்சிட்டு வர மாதிரி வந்து அண்ணலும் நோய்க்கிறார் அவளும் நோய்க்கிறார் பண்றோம் அப்படிதான் செஞ்சுறாங்க. இதெல்லாம் அந்த மரபு இது. அது போல இங்கே அந்த பெண்ணும் வருது பாதி இது, அது ஏன்னா அது பெருமான் அந்த ஆணையிட்டதுனாலே அதுவும் கனவுல சொன்னதுனால அந்த அன்பு